இன்று திருமண பள்ளம் என்பது பற்றிய செய்தியை நாம் இங்கே நினைவு கொள்கிறோம். இது மிகச்சிறந்த பகுதி. காரணம், பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் திருமணம் நிகழ்ந்த நிகழ்ச்சியை இங்கே சொல்கிறோம். திருமணம் என்றால் ஏற்கனவே இவரே ஒரு புதிய மணமகனாய், அந்த அன்னை ஒரு புதிய மணமகளாய் இல்லை, ஏற்கனவே இறந்தவர் இருந்தவர்கள்தான். இப்பொழுது மீண்டும் அந்த உயிர்களை ஆட்கொள்ளுகின்ற தரத்திற்காக இவ்வாறு ஆகிறார். நம்முடைய கந்தபுராணத்திலே ஒரு அருமையான ஒரு தொடர் உண்டு. முருகப்பெருமான் யார் என்று ஒரு வினாவுக்கு சொல்கின்ற பொழுது, முருகப்பெருமானே முருகப்பெருமான் தான் என்று கச்சியப்பர் சொன்னார். ஈசனே அவன் ஆடலால் மதலையாயினன் தான் என்று ஒரு அருமையான சொல். பெருமானே தான் அவன், ஆனால் அவன் எத்தனையோ அற்புதமான விளையாடல்களை உயிர்கள் பொருட்கள் எடுத்துகிறான். அதில் ஒன்று அவன் இந்த மாதிரி மதலையும் ஆனது, முருகனும் ஆனது என்று சொன்னார். ஈசனே அவன் ஆடலால் மதலையாயினன் தான் என்று அருமையான சொல். அதுபோல அவர்கள் என்றுமே பிரியாதிருப்பவர்கள். உமையை விட்டு பெருமானோ, பெருமானை விட்டு உமையோ பிரியாதவர்கள், உமையொரு பாகன் என்று பெயர். அப்படிப்பட்டவர்கள் உயிர்களை ஆட்கொள்ளுகின்ற எத்தனையோ விதமான விளையாட்டு வகையிலே இந்த ஒரு விளையாட்டு இந்த மணமகனாய் மணமகளாய் இருந்து திருமணம் செய்கிறார். அவ்வளவுதான், அந்த அளவிலே இது ஒரு அருமையான பகுதியை நமக்கு நம்முடைய பரிஞ்சோதனர் சொல்லுகிறார். சென்ற முறை நாம் பார்த்தது தடாதகையாருடைய திருவதாரம் என்பது பார்த்தோம். திருவதாரம் என்று சொல்கின்ற பொழுது மலையத்தோசனுடைய மகளாக தோன்றி, அப்படி தோன்றிய பெருமாட்டி ஒரு வயது எல்லை வளர்ந்த பிறகு அந்த தந்தையார் இந்த பெண்ணின் மீது அந்த அரசினை அரசபாரத்தை ஏற்றி தான் விண்ணுலகு அடைந்தான். எனவே அந்த அரசபாரத்தை ஏற்று மிக அற்புதமாக தடாதகையார் அரசாட்சி நிகழ்த்துகிறார் என்று போன முறை பார்த்தோம். இப்படி அரசாட்சி நிகழ்த்துகிற அந்த அன்னை மேலும் செய்த செயல் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இந்த திருமண பள்ளத்தில் இரு செய்திகளாக நாம் பிரித்து காணலாம். ஒரு செய்தி, முற்பகுதி செய்தி, இப்படி அரசு ஏற்ற அந்த அன்னையார் எல்லா திசைகளும் சென்று திக்கு விஜயம் செய்கிறார்கள். எல்லா திசைகளும் வெல்லுவதற்காக செல்கிறார். எனவே இந்த திருமண பள்ளத்தினுடைய முதல் பகுதி திக்கு விஜயம் என்பது, இரண்டாவது பகுதி திருமணம் என்பது. ஆகவே இரு கூறாக நாம் பிரித்து இந்த பகுதியை எண்ண வேண்டும். இதை பற்றி நம்முடைய பரிஞ்சோதம் என்று சொல்கின்ற அமைப்பு 199 பாடல்கள். அது 87 அந்த 200 கூடாதா அல்லது பின்னேற கூடாதா என்று சொன்னால் அதுவா அப்படி ஒன்று நினைக்கல. ஆனாலும் அது 199 சொல்லக்கூடாது. ஏன்னா அதை பொதுவாக தமிழர்கள் வந்து நிறைவாகவே சொல்லி பழக்கம் எதையும் அல்லவா. விடைபெறுகின்ற பொழுது கூட பாடல்கள் வந்து நான் போறேன்னு சொல்றது பழக்கம் இல்லை, போய் வருகிறேன்னு தான் சொல்றது. உண்மையாக போயிட்டு தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் வருகிறேன் என்று சொல்வது பழக்கம், ஏன்னா போகிறேன் என்று சொல்வது கூடாது என்றது. அதுபோல இங்கே அந்த 199 சொல்கிற பழக்கம் இல்லை, 1 குறைய 200 என்று சொல்லணும். 1 குறைய 200 இது எங்கே சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இலக்கணங்களில இந்த மாதிரி சொல்லுது. இலக்கணங்களில நம்முடைய நன்னூல்ல ஒரு அருமையான குறிப்பு, எழுத்துக்கள் மொத்தம் எத்தனையினர், 369 எழுத்து. கணக்கு பண்ணி எல்லாம் சொல்லி வச்சேன், இப்படி விதமா சொல்லலாம் சொல்லிவிட்டு அது வந்து இப்படி 363 சொல்லல, 1 ஒழி 370 என்ப 1 குறைஞ்ச 370 அதெல்லாம் 1 குறைந்த 370 சொன்ன அந்த 370 சொல்லும் போது இருக்கிற நிறைவு 369 சொல்லும் போது இல்லை, நிறைவா சொல்லுங்க. அது போல நாம் இந்த திருமண பள்ளத்தில் பாடல் எண்ணிக்கையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 ஒழி 200 என்ப 1 குறைய 200 பாடல்கள் சொல்லியிருக்கார் பரிஞ்சோதி முனிவர். 199 பாடல்கள் சொல்லியிருக்கார். சரி, இப்படி இந்த 2 கூடாக நீங்கள் திருமண பள்ளத்தில் சொல்லுகிறீர்களே, ஒன்று திக்கு விஜயம் செய்தது, இன்னொன்று அவர் அந்த பெருமாட்டிக்கு திருமணமானது. இந்த 2 சொன்னா நீங்க பள்ளத்தினுடைய தலைப்பு எப்படி இருக்கும் கேட்டா திக்கு விஜயமும் திருமணமும் என்று சொல்லியிருக்கலாமே இல்லீங்களா. திக்கு விஜயமும் திருமண படலமும், திக்கு விஜயமும் திருமணமும் என்று சொல்லிருக்கலாம். அதை விடுத்து திருமண படலம்னு ஏன் சொன்ன? பையங்களா இருந்தா கேட்பாங்களவா, பக்திமான்கள் கேட்க மாட்டாங்க, பையன்கள் கேட்பாங்க. அப்படியானால் இது இருகூறானால் திக்கு விஜயம் திருமணம் என்று சொல்லியிருக்கலாமே, வெறும் திருமண படம் என்றுதான் சொல்லியிருக்காரு. அப்படி கேட்டால் அதுக்கு என்ன விடை என்று சொன்னால் 2 விடை. ஒன்று, இந்த 199 பாடல்களிலும் திக்கு விஜயத்தை பற்றி சொல்லுகின்ற பாடல் இன்னைக்கு 47 தான்.
எஞ்சிய பாடல்கள் எல்லாம் திருமணம் பற்றி சொல்லுது. அதனால மிகுதி திருமணத்தை பற்றி பேசுவதனால திருமண படலம் என்று சொன்னான் என்று ஒரு காரணம் சொல்லலாம். இல்ல இன்னொரு காரணம் சொல்லலாம். என்ன சார் இல்ல கூட குறைச்சி இதையா கணக்கு பண்றது? இல்ல மெஜாரிட்டி மைனாரிட்டியே இருங்கள் என்னமோ அது ஒரு காரணம் எங்களுக்கு சரியா படலை என்று சொன்னால் இன்னொரு அருமையான காரணம். இந்த காரணம் தான் ரொம்ப ஆழமான காரணம். முன்ன சொன்னது கொஞ்சம் மேலான காரணம். பாட்டு எண்ணிக்கை 47 இருக்கு சார் திக்கு வஞ்சியம். ஆனா எஞ்சிய பாடலாம் திருமணத்தை பற்றிருக்க எனவே திருமண படலம் என்று சொன்னார். மிகுதி அதன் மேலது ஆதலால் அவ்வாறு கூறினார் என்று மேம்போக்கு சொன்னார். இன்னொரு ஆழமாக நாம் எண்ணினால் இந்த திக்கு விஜயமே திருமணத்தை தோற்றுவித்தது. எல்லாரும் போருக்கு தான் போவாங்க. அம்மா போருக்கு போய் கணவனையும் தேடிட்டு வந்துட்டான். அப்போ அம்மா போருக்கு போன வெற்றியை விட தான் கணவனை தேடிக்கொண்டு வந்த வெற்றி மிகப்பெரியது. ஏன்னு கேட்டா தன் அரசை இன்னொருத்தர் அவர் மேல வைத்து நான் இதுவரையில் இந்த அம்மா பெண்ணரசாக இருந்தது, இனி பாண்டி நாட்டிற்கு சொக்கநாதனே அரசனாக இருக்கு. எனவே பாண்டி நாட்டுக்கு ஒரு புது பேரரசர், தனக்கு ஒரு மணவாளம், இந்த இரண்டையும் தேடிக்கொண்டார். எதனால? திக்கு விஜயத்தினால் தேடிக்கொண்டார். ஆகவே காரணம் திக்கு விஜயமாக இருந்தாலும் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா திருமணமும் புது அரசும் என்பதற்கு. அதனால் தான் பரஞ்சோதி முனிவர் திருமணப்படுறது என்று கூறினார் என்று நாம் எண்ணி மகிழலாம். அப்படியெல்லாம் இருந்திருக்கிற அமைப்பை பார்த்தோம். இப்பொழுது நம் அன்னையார் எந்த வயது இப்பொழுது என்று கேட்டது, சரியாக 15 ஆண்டும் 10 திங்களும் அப்படி சொல்லு. 11 ஆண்டும் 10 திங்களும் என்று வைத்துக் கொள்ளு. ஏனென்றால் பழைய காலத்துல திருமண வயது என்ன இலக்கணம் வரையறப்பட்டதுன்னு கேட்டா பெண்களுக்கு 11 வயதும் 10 மாதமும், ஆண்களுக்கு 15 வயதும் 10 மாதமும். இந்த 11 11 10 மா இருக்கிறது 12க்குள்ள திருமணம் ஆயிடும். இந்த 15 10 இருக்கிறது 16க்குள்ள. எனவே 16 12 என்பதான அமைப்பு. இப்ப 10th படிக்கிற வயசு தான் இது திருமணம் என்று சொல்லுவது. ஆனால் இப்படி ஒரு மரபு இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா இதுக்கு மேல் நீங்க வயசு கேட்கக்கூடாது அவர்களுக்கு, இதற்கு மேல் நீங்க வயசு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது இலக்கியத்துல ஒரு புனைந்துரையா சொல்லப்படுவது. இந்த பெண்ணுக்கு 12 ஆகும், இனிமே டேட் ஆஃப் பர்த் கேட்கக்கூடாது, எப்பவுமே 12 தான். இந்த பையனுக்கு இனிமே டேட் ஆஃப் பர்த் கேட்கக்கூடாது, எப்பவுமே 16, என்றும் 16 என்றும் 12 இருக்கும் என்று கோவை எல்லாம் இலக்கியம் அந்த இலக்கணத்தில் சொன்னாங்க. ஆனா திருமண வயதுன்னு பார்க்கும்போது இந்த 11 10 15 10 சொன்னாங்க. இது ரொம்ப அருமையாக எடுத்துனது சிலப்பதிகாரம். கோவலனுக்கு என்ன வயது? 18 ஆண்டு அகவையான், 18 16 16 வயதுக்கு உட்பட்டவன், சீக்கிரம் 15 10. கண்ணைக்கு என்ன வயது? 16 ஆண்டு அகவையால், 16 12 12 உட்பட்டது, எனவே 11 10. இப்படி திருமண வயது என்பது அப்படி இருக்கு. இப்ப போடுகிற வண்டி எல்லாம் என்ன பண்ணி கேட்டா ஆட்டோ எல்லாம் பெண்ணிற்கு திருமண வயது 21 போட்டு வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டா இதெல்லாம் பாத்தீங்க, அந்த காலத்துலப்பா மக்கட்பேரு இல்லாத காலத்துல, மக்கட்பேர் குவிந்து கிடக்கிற காலத்துல பெண்ணின் திருமண வயது 21. இப்ப எல்லா ஆட்டோலையும் போட்டு இவங்க வரையற சரி போட்டு. இப்ப பழையகால வரையறைப்படி அம்மாவுக்கு என்ன வயதுன்னா 11 10 என்றது. இந்த 11 ஆண்டு 10 வயது ஆகிக்கொண்டு அந்த நல்ல அருமையான ஆட்சி செலுத்தி வருகிறாள் அந்த அன்னை. ஒரு நாள் அந்த அம்மா மனைவி பாக்குறாங்க, இது மனைவி தாய் பாக்குறாங்க. தாய் பார்த்துட்டு தாய்க்கு என்னமே நீ என்ன கவலைன்னு கேட்டா பெண்ணுக்கு வயது வந்ததுன்னா திருமணம் செய்து கொடுக்கணுங்கிற கவலை ஆடவரை விட பெண்ணிற்கு தான் அதிகமா உண்டு, இன்னைக்கு உண்டு. இவங்க இப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, என்னங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் இருக்குது, நம்ம பாப்பாவுக்கு ஒண்ணு நீங்க பாக்கல, நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறே, ஆமா செய்யணும், ஆண்டவனுடைய திருவள்ளு சீக்கிரம் திருவள்ளு இருக்கட்டும், நாம முயற்சி பண்ணல என்று ஒரு தூண்டம். யார் செய்வா? பெண்கள்தான் செய்வாங்க. ஆனா இங்க மலைத்துசன் இல்லை பாவம். அதனால அந்த பொறுப்பை முழுவதும் ஏற்றுக் கொடுக்கிற காஞ்சன மாலை யார்கிட்ட சொல்லுவா? கணவன்கிட்ட சொல்லுவதற்கு இல்லை, அந்த பெண்ணுகிட்டயே சொன்ன. யாரு? தராதகிட்டே சொல்கிற. என்ன சொல்கிற ஆள்? அம்மா வயது உனக்கு இந்த அளவு ஆகிவிட்டது, கணிதரு செவ்வித்தாயும் கடிமன பேரின்று என்ன துணிதரு நீரலாகி சொல்லினாள். அவளுக்கு ரெண்டு அழுக ரெண்டு விதத்துல வந்துட்டது. ஒரு விதத்துல அழுக என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருந்து செய்ய வேண்டிய திருமணம் அவர் இல்லை, மலைத்துஷன் இல்லை. சரி, இந்த பெண்ணு தினமும் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடியும் கொடுத்தனுமா பார்த்தா நம்ம காலம் போனாலும் பரவாயில்ல, பெண்ணு பொண்ணு நல்லா இருந்தா போதும், அப்படித்தான தாய்க்கு உள்ள வரும் அல்லவா என்று பார்க்கும் போது இந்த பெண்ணை ஒரு மனக்கோலத்துல பார்த்து கண்டு கழிக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஆகவே இரண்டு விதம், இந்த பொறுப்பை எடுத்து செய்வதற்கு நம்முடைய கணவர் இல்லையே என்ற ஒரு ஏக்கம், சரி இந்த பொறுப்பை எடுத்து செய்தாலும் செய்யாது எப்படி அந்த திருமணம் வந்து அதை கண்ணால் பார்க்க வேண்டுமே என்பது. அதனால துணிதரு கண்ணீரலாகி கண்ணை தண்ணீர் விட்டு கொண்டே, ஏம்மா உனக்கு வயது வந்தது, திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்யணுமா, ஏற்பாடு செய்யுமான்னு சொல்லப்படாது. ஏன் பெண்கள் தனக்குத்தானே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வாங்களா, கிடையாது. அதனால ஏற்பாடு செய்யணுமேம்மா என்று சொன்னார். அந்த பெண் எனக்கு என்ன ரொம்ப அருமையா தராதகையா, ரொம்ப அரசியல ஈடுபட்டு தன்னுடைய பாண்டி பேரரசை மிகச் செம்மையாக கொண்டு வரணுங்கிறதுல நோக்கம் இருக்குது. அதனால என்ன சொல்லிச்சு அம்மாவுக்கு, அம்மா சொன்னதுக்கு பதில், அன்னை நீ நினைந்த வண்ணம் ஆம்பொழுது ஆகும். ஒரே வார்த்தை சொல்லிச்சு, எதுவுமா எந்த காரியமும் ஆகிற காலத்துல ஆகும்மா, அதுக்கு நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம் என்று சொல்லிட்டா. ஒரே வார்த்தை ஆம்பொழுது ஆகும். நேயர்களை கம்பரிடத்து அழைக்கிறோம், ஆவதும் ஆகும், அழிவதும் அழிவதும் அல்லவா, போகும்பொழுது எவையும் போகும் அல்ல, இதற்கு யார் கவலைப்படுவார். ஆகுவது ஆகும் காலத்து, அடிவதும் அடிந்து சிந்தி, போகுவது அயலே நின்று போற்றிடும் போதல் செய்யும். சேகர உணர்ந்தோனின் யாருளர் வருந்தல் செய்யாது ஏகுதி எம்மை நோக்கி இறங்கலை என்றும் உள்ளாய். யார் சொன்னது, கும்பகர்ணன் சொல்றான். விபீஷன் வந்து காலில் விழுந்த, அண்ணா பெரியண்ணா செய்யறது தப்பு, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கல, அதனாலதான் நான் அங்க போனேன்னா, நீ நடு அண்ணன், நீ ரொம்ப அறம் உணர்ந்தவன், எனவே நீ வந்து அரசாட்சிக்கு வரணும், பெரிய என்ன செய்யறது தப்புன்னா அதுக்காக நீ உடம்பையா இருக்கலாமா, நீ வா என்று சொல்றான். இப்ப என்ன வரமாட்டேன்ட்டான். வரமாட்டேன்னு சொன்ன போது கடைசியா அதற்கு வாக்குவாதம்லாம் ரொம்ப நீளம் இருக்கிறது, அவை எல்லாம் வெள்ளித்தறையில் காண்க, இப்ப சொல்ல முடியல. வெள்ளித்தறி நீண்ட வெள்ளித்தறையில் கம்பராமாயணத்துல பார்க்கணும், விட்டுடும். விட்டுட்டு நிறைவாக என்னன்னு கேட்டா, விபீஷனுக்கு அந்த இடத்த விட்டு போக முடியல. பெரிய என்ன தான் சொல்லி கேட்கல, நடனாவது சொல்லி கேட்கக்கூடாதா, நல்ல அறமெல்லாம் உணர்ந்தவன் ஆனாலும் வரலேன்னு சொல்றாங்களே என்று சொல்லிட்டு கண்ண தண்ணி அப்படியே தாரதாரையா வருது. கும்பகரவனுக்கு அது மாதிரி வந்துட்டு, ஏன்னா தன் தம்பி தானே, என்ன இருந்தாலும் அப்படியே கவிதும் தண்ணி வருது, அவனுக்கும் தண்ணி வருது கண்ணில். அப்படி வரும்போது சொல்றான் கும்பகரணன், ஏன் தம்பி வருத்தப்படுற, ஆகுவது ஆகும் காலத்து, அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் செய்யும். உனக்கு தெரியாதாப்பா, நீ எங்க அண்ணனை விட என்னை விட நீ எல்லாம் படிச்சவனாச்சேப்பா, படிச்சதெல்லாம் நினைவு கொண்டு வந்து நீ அதுபடி நடப்பனாச்சேப்பா, எது ஆகுமோ அது ஆகும், எது அடியுமோ அது அடியும், எது சிதறுமோ அது சிதறும். சேகர உணர்ந்தோ நின்னின் யார் உளர், பெரிய இவளை முட்டான்னு சொன்ன, நடனை நீ அறிஞன்னு சொன்ன, சேகர உணர்ந்தோ நின்னின் யாருல, ஏண்டா கண்ணு உன்னை விடவா நாங்கெல்லாம் படிச்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க நீதான்ப்பா. சேகர உணர்ந்தோ நின்னின் யாருல, வருந்தல் செய்யாது ஏகுதி. ரொம்ப அழுவாதப்பா, எனக்கு அழுக வருது, நீ போயிட்டு வாடா கண்ணு. வருந்தல் செய்யாது ஏகலை என்றும் உள்ளாய் என்று சொன்னான். அது அண்ணனுடைய கும்பகனுடைய கடைசி வார்த்தை. நீ என்னைக்கு இருக்கிறவன்ப்பா, நாங்கெல்லாம் போறது போறவன்ப்பா என்று சொல்லி சொல்லலாம். ஆகவே ஆகுவது ஆகும் காலத்து, அடிவதும் அடிந்து சிந்தி, போகுவது அயிலே நின்று போற்றினும் போதல் செய்யும் என்றாரே கம்பர் பெருமாள். அது போல இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை, ஏமா கல்யாணம் செய்யணும்னு சொன்னீங்க உண்மைதான், அது ஆகிற காலத்துக்கு ஆகும், அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லிட்டு ரொம்ப விரைவா பொருத்தலாம். வெளியில வந்தால் வந்து எல்லாம் தன்னுடைய படைகள்லாம் நிக்கின்றன. அம்மா என்ன சொல்றாங்கிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எப்போ நம்முடைய படை புறப்பட்டம் எதுக்கு, பாண்டி நாட்டு பேரரசு இந்த மண்ணுலகம் மட்டுமண்டி விண்ணுலகம் கைலியங்கரி வரைக்கும் நம்முடைய அரசு எட்டணும், எங்கே போர் தொடுங்கள் அப்படின்ட்டு ஆணையிட்டால் என்ன முடியும், அம்மா ஆணை தடுக்க முடியுதா, அப்பவும் முடியல இப்பவும் முடியல, அதனால அம்மா ஆணை தடுக்க முடியுதா, முடியல, அதனால எடு படை தொடு போர் அப்படின்னு சொல்லிட்டு தொடு போர் அப்படின்னு சொல்லிவிட்டான். சொன்னதுனால என்னன்னா ஒன்னே புறப்படுது, புறப்பட்டு அது பார்த்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு படைகளும் புறப்படுகின்றன. இதெல்லாம் இதையே பல பாடல்கள் வருகின்றன. அவற்றையெல்லாம் சொன்னோம்னா 200 பாட்டு முடியுமா? முடியாது. ரெண்டு ஒன்று மட்டும் முக்கியமாக இருப்பதை எண்ணி பார்த்து சொன்னேன். அப்படி எல்லா படைகளும் புறப்படுகின்ற பொழுது குதிரைப்படை புறப்படுகின்றது என்று சொன்னார். இந்த குதிரைப்படை புறப்படுகின்ற பொழுது என்று சொன்ன போது ஒரு அருமையான தொலைவை நினைவுபடுத்துகிறார். அதை நாம் தாண்டி போக முடியாது இல்லைங்களா? இது மாதிரி பகுதியை நாம் நினைவு கொள்ளணும். ஒளியவாத்திரையின் ஒழுங்கின யோகமாக்கள் வலிய கால் அடைக்கு செல்லும் மனம் எனக்கு அறிய செல்ல. இந்த குதிரை இருக்கு, நீங்க இந்த இப்போ வந்து குதிரை வண்டிக்கு மதிப்பு எல்லாம் போச்சு. ஏன்னா வந்து எல்லாம் ஆட்டோவும் ரிஷா வந்துட்டதுனால குதிரை வண்டி எல்லாம் போச்சு. இப்ப மாட்டு வண்டி போனது போயே போச்சு. இப்ப குதிரை வண்டி ரொம்ப ரேர், எங்கேயாவது அச்சு பூத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதை தாண்டி நமக்கு வந்து இயந்திரமே இயக்க முடியாது, ஆட்டோ வந்து விட்டது. இனிமே எங்க குதிரை வண்டி இருப்பது? அந்த குதிரை வண்டியில என்னைக்கு பண்ண இன்னும் ஒரு தொந்தரவுன்னு கேட்டா, குதிரையை செலுத்துவதற்கு பாருங்க, அது அவ்வளவு லேஸ் அல்ல. ஏதேன்னு மக்கர் பண்ணிச்சு பண்ணது பண்ணதுதான், பின்னாலேயே போயிட்டு போனோம். நம்ம ஏறினாலும் பரவாயில்லப்பா, நீ திரும்பி நல்லபடியா போனா இறங்கி நான் அடுத்ததுல போறேன்ட்டு போவான். அப்படி இருக்கணும். ஏன்னா மாதிரி பண்ணும். அதனால அந்த குதிரை வண்டி குதிரையை செலுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையா, அந்த லகான் கையில இருக்கணும். அதை எங்கேயாவது கொஞ்சம் விட்டாலும் கூட தவறிச்சுன்னா தவறுனதுதான். ஆளவு கழிச்சு தனி குதிரை மேல ஏறினாலும் சரி, குதிரை வண்டியா இருந்தாலும் சரி, அப்படி இருக்கும். அதுல குதிரையை செலுத்துறது எப்படி செலுத்துவான்னு, அந்த கையில லகான் இருக்கணும். இப்ப கூட சொல்லுவாங்கல்ல, வயதானவர்களா இருக்காங்க, நம்ம எல்லாம் அஜனதான், இந்த வெறுப்பா எல்லாத்தையும் இளைஞர் கையில கொடுத்துடக்கூடாது, பிடி நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு சில பேர். இன்னும் சில பேர், ஆமா எல்லாம் பிடி கிடி, இதுவே போப்பா அவனாச்சு அவனாச்சு, நாம இதை ரெண்டு சாப்பாடு வெளியில படுத்துறோம் என்று இருக்கிற பெரியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சில பெரியவர்கள் இந்த வெறு அதெல்லாம் சின்ன பெரிய லகான் நம்ம இருக்கணும் எதுவும் அப்படி சொல்ற பெரியவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த குதிரையினுடைய அந்த கயிறு எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, தன் கையில இருக்கணும். நீங்க கொஞ்சம் ஏமாந்தா குதிரை கவுத்துடும். ஆகவே அந்த குதிரைகளுடைய ஆண் கையில் வைத்துக் கொண்டு போயிடாரலாம் அந்த வீரர்கள். இவ்வளவுதான், இதான் செய்தி. இது எல்லா கவிஞனும் சொல்லுவான், நம்ம பரிஞ்சோதி சொன்னார். இதுல பரஞ்சோதி முனிவர் சொல்றதுக்கு என்ன ஒரு தனி எழுச்சனின்னு கேட்டா, தனி அவருக்கு மனசு எங்க போச்சுன்னு கேட்டா, நேயர்களை நீத்தார் பெருமைக்கு அழைக்கின்றோம் திருக்குறள். நீத்தாருக்கு என்ன பெருமை? பெருமை சொல்லுவேன், நீத்தார்னு அவங்களுக்கு ஒரு பெருமையும் தெரியல. இவனுமோ குடும்பத்தில் இருந்தா பெரிய பெருமைங்கிறான். அவங்களுக்கு நீத்தார் தான் என்ன பெருமை? ஏன்னு அவங்க தான்ப்பா ஒண்ணு செய்யறாங்க. ஒரு அஞ்சு குதிரையை வச்சு அடக்கிறவங்க அவங்க தான். யாரு? நீத்தார் தான். நீயும் நானும் குதிரை வழியில போறாள். நீத்தவர்கள் தன் வழியில குதிரையை போறவங்க. உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தம் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் நித்து திருவள்ளுவர். அஞ்சு குதிரையை ஓட்டுறாங்கடா அவங்க, என்ன கையில லகான் இருக்கிறார். உரன் என்னும் தோட்டி, உரன்னா திண்மை என்பது அதனால அருமையான தமிழ் சொல். அதுக்கு நேர் வட திண்மைன்னு சொன்னா விளங்காது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டான், தமிழ்நாடு இருக்கும்ல, விளங்காது. நம்ம எப்படி வேணா ஒன்னு ஆங்கிலத்தில் சொல்லணும், ஒன்னு வட சொல்ல சொல்லணும், அப்பதான் விளங்கும். அவ்வளவு கேவலங்கள் போச்சு நம்ம கேளு. திண்மையினால் காக்கணும்னா விளங்காது. வைராக்கியம் பாருங்க சார், வைராக்கியம், வைராக்கியம் அல்லவா? ஆகவே அந்த வைராக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்களை எதையேன்னு ஒரு புறம்பியை போச்சுன்னா இப்படி சொல், காது வேறையதான்னு கேட்க போச்சுன்னா திருப்பு இங்கே நெல், மூக்கு இப்படி. உரன் என்னும் தோட்டியால் அந்த வைராக்கியம் திண்மை என்று சொல்லுகின்ற அந்த குளிர் அங்குசத்தினாலே ஓரைந்தும் காப்பான். இந்த ஐந்து பொறிகளாகிய யானைகளையும் காத்துக் கொண்டிருப்போர் யார்? நீத்தார். அவர்கள் எப்படி ஐம்பொறிகளை தவறாமல் செலுத்துவார்களோ அதுபோல இந்த குதிரை வீரர்கள் தம்முடைய அந்த குதிரையுடைய அந்த கைட்டு அப்படி போனார்கள். ஏன் சொல்லணும் இதெல்லாம்? இப்ப என்ன குதிரை போறதுக்கு என்ன வந்துருக்கு இவ்வளவு? அந்த ஐம்பொறி அடக்கம் வேண்டும். அந்த ஐம்பொறி அடக்கினார் பெருமையே பெருமை என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக போற போக்குல குதிரை செலுத்துவதை பத்தி பேசினார். இப்ப திக்கு வையம் தொடங்குறது இல்லைங்களா? அதுல ஒன்றுதான் இப்ப குதிரையை பத்தி சொன்னது. திக்கு விஜயம் தொடங்குகின்ற பொழுது உடனே எல்லா படைகளும் திரண்டன. அப்படி திரண்ட பொழுது அந்த அந்த அப்பா காலத்திலிருந்து ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சருடைய பெயர் என்னன்னா சுமதி என்று பெயர். பெயரை பார்த்தா பெண் பெயர் போல இருக்கும். ஆனா நல்ல சிறந்த மதிநுட்பம், மாண்புமிகு அமைச்சர். இந்த மாண்புமிகு அமைச்சர், அந்த அமைச்சர் தான் அருகில் இருக்காராம். கதாதகையினுடைய அருகில் இருந்து இயக்குவது யாருன்னு கேட்டா அது சுமதி தான். ஆனா முன்னால போறது யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை இப்படி எல்லாம் அணிவகுத்து போய்கொண்டு இப்படி தயாராக வைத்திருக்கிறாங்க. அதுல அண்மையில் வந்து சுமதிங்கிறவன்,
அந்த சுமதியை அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய பரஞ்சோதி முனிவர். அவர் யார்? வியாழத்தின் சூழ்ச்சி என்ன? சூழ்ச்சி சூழ்ச்சி நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்ட, ஒருத்தனை கெடுக்கிறதுன்னு மட்டும் நினைக்கிறான். ஆனா சூழ்ச்சி என்பதற்கு என்ன பொருள் கேட்டா, ஆராய்ந்து தெளிதல் என்று அர்த்தம். சூழ்ச்சி என்பதற்கு ஆராய்தல் என்பது பொருள், ஆராய்தல். அதுதான் திருக்குறள் இப்ப வரலாம். சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாழ்ச்சியுள் தங்குதல் தீது திருவள்ளுவர். இங்க சூழ்ச்சிங்கிறது என்ன? ஆராய்தல். ஏதேனும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம எடுத்து நிறைவேற்றணும்னா முதல்ல அது எடுப்பதனால் நமக்கு என்ன நன்மை வரும், அது செய்யும் போது எனக்கு என்ன, நமக்கு என்ன துன்பம் வரும், இந்த துன்பத்தை ஈர்த்து நம்ம செய்தா அதுக்கு மேல இன்பம் பெரிதா, நாம் பெறுகிற துன்பம் பெரிதா என்பது எண்ணுவது இருக்குது, அது சூழ்ச்சி, அது ஆராய்தல். அப்புறம் ஒரு முடிவு வர்றது, சரி இவ்வளவு இடையூறு இருந்தாலும் முடிஞ்சதுன்னா நமக்கு இவ்வளவு நன்மை இருக்குது என்று சொல்வது முடிவு. அப்படி முடிவு பண்ண பிறகு துணிவு, அதை எடுத்து எடுத்து ஆராயணும், பிறகு அதனை நடக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான்பா வேணும். சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாழ்ச்சியோடு தங்குதல், அங்க சூழ்ச்சி என்பதற்கு என்ன, ஆராய்தல். எனவேதான் வியாழ பகவான் குரு இந்த ஆராய்ச்சியில ரொம்ப சிறப்பான தெளிந்த முடிவை தருவது வியாழன் தானா. அந்த வியாழன் போன்று ஆராய்ந்து தெளிதலில் வல்லவன் இந்த சுமதி என்று சொன்னார். அதாவது அதான் அவர் அந்த சுமதியை பண்ண அவன் அந்த அறிஞர் பெருமகன், அன்னையே எல்லாருடைய துன்பத்தையும் துடைக்கின்றீர்கள், இந்த ஏழையனுடைய துன்பத்தையும் துடைக்கணும்னு சொன்னான். என்ன துன்பம்னு கேட்டா, திக்கு விஜயம் செய்கிறோம், எந்தவித இடையூறும் இல்லாமல் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று நம் படை திரும்ப வேண்டும் என்றார். அந்த அம்மாவும் அப்படியே ஆகும்பா வருக என்று சொல்லிட்டார். சுமதியை பாடித்துக் கொண்டார். இனி இப்பொழுது அந்த படை புறப்படுகிறது. முதல்ல இங்க என்ன, இவங்க தென்புலத்தில் இருக்காங்க அல்லவா, இந்திய நாட்டினுடைய தென்புலத்தில் பாண்டிய அரசு முதல்ல வடபுலம் சென்றார்கள் வடக்கே. அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறார், ஏன்னா 47 பாட்டில் திக்கு விஜயம் முடிச்சு வரணும் அல்லவா, அதனால வடபுலம் செல்கிறார். இந்த அம்மா படை வருதுன்னு சொன்ன உடனே அவனவனு எதிர்க்கவே இல்லை, சரணாகதின் தான். ஏன்னா எதிர்த்து பயனில்லை, நிச்சயமாக தோல்வி நமக்கு வரும். அந்த எதிர்த்து தோல்வி பெறுவதை விட ஐயா வடியடியோம் ஆட்கொண்டால் கொல்லாது அப்படின்னு. சரி அடுத்தது 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 எதுக்கு அப்படி 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 சரணாகதியான என்ன பொருள் கேட்டீங்கன்னா, ஆண்டுதோறும் அவங்க கப்பம் கட்டணும், தனக்கு அடங்கி விட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டுதோறும் கப்பம் கட்டணும், தனக்கு அடங்கலைன்னா போர் தொடுக்கணும். அதான் திக்கு விஜயத்துல இருக்குது. யார் யார் அடங்குவர் அவங்கெல்லாம் சரணாகதினா ஒன்னே அப்பா ஆண்டுக்கு உள்ள கப்பம் கட்டணும். ஆனா அந்த கப்பம் கட்டுறது அப்பயே வந்துட்டு நினைக்கப்படாது. நீங்க சிவ சிவ கப்பம் கட்டுவது நாட்டுக்காக, சொல்றேன் கப்பம் கட்டுவது நாட்டுக்காகவே தவிர அவ்வளவுதான், அதுக்கு மேல டேஷ் புள்ளி வச்சுங்க. அது வீரத்தினுடைய செய்தி, அது வீரத்தினுடைய அணிகலன். அதனால யார் தோற்றார்களோ இனி ஆண்டுதோறும் என்னுடைய பாண்டி பேரரசுக்கு இவ்வளவு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எதிர்த்தால் பாப்போ அப்படிமா, அதான் திக்கு வஞ்சியம். பார்த்தா வடபுலத்துல எல்லாம் விட்டாங்க, வடபுலம் முடிந்தது, இந்த கண்டமே முடிந்தது, எல்லாம் தடாதை பிராட்டியாருக்கு அடக்கம், பாண்டி பேரரசு கடக்கம். அம்மாவுடைய பார்த்தாங்க என்ன, மேலே செல்னர், மேலே என்ன இந்திரன் உலகம், அதற்கு மேலே அயன் உலகம், அதற்கு மேலே திருமால் உலகம், பட போச்சு. என்ன செலுத்துவது யார், பராசக்தி. என்ன சாதாரணமா பெண்ணு பெண்ணா இருந்ததுன்னு சொன்னா இந்த நாட்டு படையோட நின்றுடும், இது செலுத்துவல் பெரிய பெருமாட்டி அல்லவா, அதனால் மேலே என்ன, மேல செல்லுது படை. இப்ப எல்லா யானையும் மேல போகுமா, சுந்தரருக்கு வெள்ளையானு மேல போச்சு, எல்லா குதிரையும் மேல போகுமா, சேரமான் பெருமாளுக்கு போச்சு, திருவருளனால நம்ம குதிரையெல்லாம் கீழே போனாலே போதும், நல்லா விழுந்துடாம ஆளை கவுக்காம போனா போதும். அது போல நம்ம யானைகளும் கீழே போனாலே போகும், மேல ஒண்ணு போகாது. ஆனா சுந்தரருக்கு வந்த யானை வெள்ளை யானை மேற்கொண்டது, சேரமான் பெருமாளுக்கு இருந்த குதிரை மேலே சென்றது, அதெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே அடியவர்களுக்கு இந்த அருமைப்பாடு இருக்குமானால் அடியவரை ஆட்கொள்ளுகின்ற பெருமாட்டிக்கு இருக்காதா, எனவே சென்றது. சென்றால் அல்லவன் இந்திரன் உலகு, அவன் உடனே சரணாக இறங்கிட்டான். அம்மா எங்க மேல இருந்து நாங்க என்ன கப்பம் கட்டின கற்ப வேற இருக்கு, அதையே நீங்க பேசுறதுக்கு போனாலும் சரி, எங்க ஆளை விட்டா சேர்றாங்க. அடுத்த நெக்ஸ்ட் அயன் அப்படின்னாரு. அவர் என்ன, ஏதோ நான் படைக்கிற தொழில அப்பா வந்து கொடுத்துருக்குறாங்க,
அது நீங்க குறிச்சிங்கன்னா வைக்கிறேன், இல்லைன்னா அதை விட்டுறேன் கிட்ட கொடுங்க. திருமால் அதே போல எல்லாம் போச்சுங்க. இனி என்ன, கைலையங்கிரி செல்லுங்க அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா இடமெல்லாம் சொந்த இடம் அது, அதெல்லாம் கைலையங்கிரி அங்கேயே செல்லு பண்ண படையும் கைலையங்கிரி சொல்லு. சென்ற ஒரே போர் படை முழக்கம் கைலையில. இது மாதிரி வந்து எந்த போர் முழக்கமும் இதுவரையும் கேட்டதில்லை. ரொம்ப அமைதியான இடம், முனிவர்களும் பெருமானும் இருந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்க என்ன இருக்குன்னு கேட்டா, நந்தியம் பெருமான் இருந்து சில சமயங்கள்ல நான் முன்னே நீ முன்னே வழிபாட்டுக்கு போவாங்க. ஒரு தட்டு உட்கார் எக்யூல வாங்குற வெளியில பார்த்தா அதுதான் நடந்துட்டு வேற ஒண்ணும் இல்லை. கையில என்ன நடக்கும்னு கேட்டா, எல்லாரும் வந்து குவிந்து பெருமானை தான் வணங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி வணங்குறவர்களை நெறிப்படுத்தி நந்தியம் பெருமான் அதை ஆற்றுப்படுத்துவார். அவ்வளவுதான் அந்த அமைதிப்படையை தவிர போர்ப்படை இல்லை. இதுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை இந்த போர்ப்படை. போனா அது பாட்டு தாண்டி போகுது. வழி முன்னால பார்த்தது யார், நந்தியம் பெருமான் பார்த்தார். கைலையில கைலி வரலாற்றிலேயே இது மாதிரி ஒண்ணு இல்லையா, யானைப்படையும் உதவப்படையும் வந்து அது மண்ணுலகத்துல இருந்து வருதுன்னு சொல்றான். எப்படி வருதுன்னு பார்த்தா பார்த்தா விலங்குல அவருக்கு நந்தியம் பெருமான நேர உள்ள போய், பெருமானி இது மாதிரி ஒரு அம்மா தலைமையில யார தடாதகையா மதுரையா பாண்டி நாட்டவங்களா அங்க இருந்து படை வருதுன்னு அவருக்கு தெரியாத இல்லவா. திருவுருள் ஆற்றுப்படையில திருவுருள் ஆற்றுப்படை திருவுருள் இங்க நினைக்கணும். ஏன்னா திருவுருள் ஆற்றுப்படை ஐந்து வரையோடு இந்த நாட்டு தமிழகத்திற்கு தந்த அருட்கொடை நம்முடைய தவத்திரு சுவாமியில் உரியதுக்குரியது இல்லவா. அதனால ஐந்து வரையோடு கூட தமிழகத்திற்கு திருவுருள் ஆற்றுப்படையை வழங்கிய அருட்கொடை நம்முடைய சுவாமிகளுக்குரியது. அந்த பணியை நான் அடியன் செய்தாலும் கூட அதை வெளிவர செய்த பெருமை சுவாமியுடைய திருவடி மலர்களுக்கு. அதனால நினைக்கிறேன் அந்த இரவலன் போகிறான் முருகப்பெருமானை காண்பதற்காக. சஷ்டிலாம் வருது பக்கத்துல நினைக்கலாம், அடுத்த மகங்களும் சஷ்டி ஆச்சு. ஆறு நாள் இந்த விரதம் இருக்கிறதுக்கு இருக்கிற அடியவர் வந்திருக்கார். ஆறு நாளும் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அப்படின்னு நம்ம ஐஏஎஸ் அவர்கள் இந்த விரதம் இருப்பதில் ரொம்ப அதிக உரலினும் தோற்றியுடையவர். அதனால சஷ்டிலாம் வருது. அதுல இவர்கள் சொல்ல வந்தா அப்படி கொஞ்சம் வந்தது அவர்கள் நினைச்சோட கொஞ்சம் வாரத்து இந்த திருமுருக ஆற்றுப்படையில அந்த இரவலன் போகிறான். போகும்போது அப்பா நீ எந்த பக்கம் வந்து முருகப்பெருமானை காணுங்கிற எண்ணம் மட்டும் உனக்கு நிச்சயமா இருக்குமானால் இன்னையே பெருதி நீ உன்னிய வினையே. எல்லாரும் சொல்லுவாங்க நான் தப்பா சொல்ல நினைச்சாது, ராமகிருஷ்ண விவேகானந்தர் எல்லோரையும் போய் நீர் கண்டீரா கடவுளை அதுலயே எல்லாம் அசந்து போனான். கண்டிருந்தால் காட்டு வீரனா ரெண்டாவது இருந்தா அசந்து போனான். எல்லாரும் கேட்டா ராமகிருஷ்ண பரமேஸ்வர ஒருவர் தான் கண்டேன் உனக்கு காட்டுவேனார் உடனே காலில் விழுந்தார் என்று சொல்றான். அதுக்கு முன்ன திருமுருக ஆற்றுப்படை முன்னோடியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. முருகனை விரும்பி வழிபட செல்கின்ற ஒருவன் எனக்கு முருகனை பெறும் நினைப்பு. ஏப்பா உனக்கு என்ன வேட்கையினர், எனக்கு இந்த பொருள் மீத வேட்கை இல்லை, முருகப்பெருமானை அடையுங்கிறார். இந்த எண்ணம் உனக்கு நிச்சயமா இருக்கனர் இருக்குனர். சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு புலம்பிரிந்து உரையும் செலவு நீ நயந்தனையாயின். நிச்சயமாக முருகப்பெருமான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் உறுதிப்பாடா உனக்கு இருக்குமானால் இன்னே பெருதி இன்னைக்கே பெறலாண்டா என்று சொன்னது தெரிவித்து காட்டுப்படுதான். இன்னே பெருதி நீ முன்னிய வினையே நீ நினைந்த வினை முடியும். அதுதானுங்க நான் பின்வாங்கல, இனி எங்க வீட்டுக்கு நான் போகல, முருகப்பெருமான் இருக்கிற திருவடியில தான் போகணும். அதான் எனக்கு அப்படியா ஆவி நன்கூடி அது திருப்பரங்குன்றத்து உரியன் திருப்பரங்குன்றத்துல இருக்கான்ப்பா அப்படின்னாரு. நான் அந்த பக்கம் ஆற்காட்டு பக்கங்க திருப்பரங்குண்டம் எங்க போறதுன்னு போகணும்ப்பா. அப்ப நீ எப்படி போறது இப்ப கந்தசேஷி திருச்செந்தூர் போவியே அலைவாய் சேரலும் இளைய பண்பு திருச்செந்தூர் போலாங்க அது ரொம்ப எட்ட இருக்குதுங்க அப்படின்னு. உனக்கு ஏதாவது உறவு வீர ஒட்டச்சத்திரத்தில் இருக்கனர் இருக்குதுங்க, மூணாவடியில சொந்த ஒட்டச்சத்திரத்தில் இருக்கனர். அது பக்கத்துல என்ன இருக்கு தெரியுமா, ஆவி நன்கூடி அதை